சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். புதிய ஒரு காலை காண செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதம் முழுவதிலேயும் உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானதா இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலேயும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுகவீனமாய் பலவீனமாய் உணர்ந்த நேரங்களிலே உமை நோக்கி பார்த்தபொழுது நீர் எங்களுக்கு தந்த சுகத்திற்காக, பலத்திற்காக, பூரண விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலேயும் பள்ளியிலே படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். கவனமாய் பாடங்களை படிக்க நீரே உதவி செய்தலும். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கும் சூழல் வீட்டிலேயும் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிப்பிற்காக பள்ளிக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் உமது தெய்வீக பாதுகாவல் அவர்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலேயும் எங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக ராணுவத்திலே பல்வேறு இடங்களிலே பாதுகாவல் பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அவர்கள் செய்கிற பணியிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, தூர இடங்களிலே எல்லை பகுதிகளிலே இருக்கிற குடும்பங்கள் உண்டு. குடும்பங்களை இங்கே விட்டுவிட்டு பணிக்காக தூரமாய் சென்றிருக்கிற சகோதரர்கள் உண்டு. நீரே அந்த குடும்பங்களுக்கு தலைவராய் இருந்து குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலேயும் படிப்பிற்காக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தூர இடங்களிலே நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். முதலாவதாக பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதிகளுக்கு, விக்கிரகங்களுக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். தவறான நட்புகளுக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். எந்த நோக்கத்தோடு சென்றார்களோ அந்த நோக்கத்தை மனதிலே கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் முழு முயற்சியோடு செயல்பட நீர் அருள் புரிந்தருளும். தகப்பனே, பற்பல விதமான இடங்களிலே வேலைக்காக வீட்டை விட்டு தூரமாய் சென்றிருக்கிற சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்றுவரே, அந்த இடத்திலே அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தருளும், பாதுகாவலை தாரும். நல்ல விசுவாசிகளின் ஐக்கியத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டருளும். கையிட்டு செய்யும் பணிகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இந்த நாட்களிலேயும் தங்கள் வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தரலும். எந்தெந்த இடங்களிலே உதவிக்காரங்களை எதிர்பார்த்திருந்தார்களோ சரியான நேரங்களிலே அந்த இடங்களிலே அவர்களுக்கு உதவி கிடைக்க நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் புதிதாய் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உண்மையாகவே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதிகளை காத்துக்கொள்ளவும், ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கவும், இசைந்த குடும்பமாய் இனிமையான குடும்பமாய் வாழ நேரே அருள் புரிந்தருளும். இந்த நாட்களிலேயும் பல்வேறு இடங்களிலே அரசு துறைகளிலே பணி செய்கிற சகோதர சகோதரிகளை நான் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பான பணிவுடைக்காமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் தந்த பணி என்ற உணர்வோடு கூட தங்கள் கடமையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய நீர் அனுதினமும் அவர்களுக்கு உதவி செய்தரலும். இன்னமும் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். காலையிலேயே பணிக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது தங்கள் வானொலியை தங்களோடு எடுத்துக் கொண்டு போய் உம்முடைய வசனத்தை கருத்தோடு கவனிக்கிற இந்த சகோதர சகோதரிகளை நீர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய கால்நடைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தரலும். அவர்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் வாழ நேரே அருள் புரியும். இந்த நேரத்திலேயும் பிரிந்து போயிருக்கும் குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்றுவரே, சின்ன சின்ன காரியங்களினாலே மனஸ்தாபப்பட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததினாலே விலகி போய்க் கொண்டிருக்கும் கணவன் மனைவி மாறை கர்த்தர் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் வாழ தங்களை பூரணமாய் அர்ப்பணித்துக் கொள்ளவும் நேரே இறங்கும், உதவி செய்யும். ஒரு பெரிய சந்தோஷத்தை இப்படிப்பட்ட குடும்பங்களிலே நீர் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கணவன் இறந்தபடியினாலே அல்லது மனைவி இல்லாததினாலே தன்னந்தனியாக குடும்பத்தை நடத்துகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அவர்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருந்து பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை உமக்கு பயப்படும் பயத்திலேயும் உம்மை நேசிக்கும் அன்பிலேயும் அந்த பிள்ளைகளுக்கு நீர் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்தின் பாதையிலேயும் நடத்த அனுதினமும் உம்முடைய வழிநடத்துதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் ரகசிய விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மற்றவர்கள் முன்னிலையிலே நிகழ்ச்சியை கேட்க முடியாதவர்கள், மற்றவர்கள் முன்னிலையிலே வேதத்தை வாசிக்க முடியாதவர்கள், மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிற எங்களுக்கு அருமையான விசுவாச சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாமே, உம்முடைய பிள்ளைகளை அந்த சூழலிலேயும் உமக்கு பிரியமானவர்களாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய நித்திய ஜீவனை குறித்த நிச்சயமுள்ளவர்களாய் வாழவர்களுக்கு உதவி செய்தரலும். உம்மிலே நிலைத்திருக்கவும் உம்மிலே வளரவும் கனிதரும் வாழ்க்கை வாழவும் நீரே அருள் புரிந்தரலும். இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற கவலையோடு இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக அன்றுவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி எல்லா பலவீனங்களையும் மாற்றி எல்லா தடைகளையும் அகற்றி குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர்களை உமக்கென்று வளர்க்கும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி உதவி செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க, உம்முடைய மகிமையை மேலும் மேலும் அனுபவிக்கிற ஆண்டாயிருக்க, உமக்குள்ளே பரிசுத்தத்திலே வளருகிற ஆண்டாயிருக்க நேரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். பல காலங்களாய் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்து அவர்களை மகிழ்ச்சியினாலே நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வேத வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும், எங்களை ஆற்றி தேற்றும், எங்களை வழி நடத்தும், எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காலையிலேயே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்நாட்களிலே தானியலின் புத்தகம் 7 அதிகாரத்தை சிந்தித்து வருகிறோம். தானியல் கண்ட 4 மிருகங்களை குறித்த தரிசனத்தை அவர் விவரித்துக் கொண்டிருக்கிறார். முதல் 3 மிருகங்களை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். முதலாவது சிங்கம், அது பாபிலோனை குறிக்கிறது. இரண்டாவதாக கரடி, அது மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது. மூன்றாவதாக சிவிங்கி, இது மகா அலெக்சாண்டரின் கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்களை குறிக்கிறது. இப்பொழுது தானியல் 7 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த வேற்று உருவமாக இருந்த 10 கொம்புகளை உடைய மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் இரும்பு கால்களைப் போல அது இருக்கிறது. இதை குறித்த விபரமான விளக்கத்தை தானியல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நாம் படிக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கும் விளக்கத்தையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் மூன்று மிருகங்களை காட்டிலும் இந்த நான்காவது மிருகத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மிக முக்கியமானது, ஏனென்றால் நாமும் இந்த நான்காவது மிருகத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 விரல்களை அல்லது 10 கொம்புகளை குறித்ததான காலம் இப்பொழுது வெளிப்பட துவங்கியிருக்கிறது. இந்த நான்காவது மிருகம் மற்ற மிருகங்களை காட்டிலும் மிக வித்தியாசமானது. இதை குறித்து தனியான ஒரு தரிசனத்திலே தானியேல் கண்டிருக்கிறார். மற்ற மிருகங்களுக்கு ஒப்பான மிருகங்களை காடுகளிலோ மிருக காட்சி சாலைகளிலேயோ நாம் பார்க்கலாம். சிங்கத்தை பார்த்திருக்கிறோம், கரடியை பார்த்திருக்கிறோம், சிவிங்கியை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நான்காவது மிருகத்தை போன்ற ஒரு மிருகத்தை இதுவரை நாம் கண்டதில்லை. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு மிருகம். இப்படிப்பட்ட மிருகங்களை நீங்கள் சொப்பனத்திலே கண்டிருப்பீர்கள் என்றால் உங்களால் தொடர்ந்து தூங்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியவில்லை. இந்த நான்காவது மிருகத்தை குறித்து சொல்லும்பொழுது அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். மகா வலிமை உள்ளது என்ற குணநலனை சொல்லும்பொழுது இது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கு முந்தைய மிருகங்களைப் போல இல்லாமல் மிக பயங்கரமானதாய் இருந்தது. இதற்கு இருப்பு பற்கள் இருந்தன என்று பார்க்கிறோம். நேவாத் நேச்சார் கண்ட தரிசனத்திலே கண்ட சிலையின் கால்களும் இரும்பினால் ஆனவைகளாயிருந்தது. 1000 வருட அரசாட்சியின் ஆரம்ப காலத்திலே இந்த ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் தலைதூக்கினதாயிருக்கும். ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து அநேக கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இன்றும் அது பல சரித்திர ஆசிரியர்களையும் வியக்க செய்கிறது. கிப்பான் என்பவர் சொல்லும்பொழுது ரோம சாம்ராஜ்யம் உலகத்தையே நிரப்பி இருக்க வேண்டும். அந்த சாம்ராஜ்யம் ஒரு தனி மனிதனுடைய கரத்திலே இருக்கும்பொழுது இந்த உலகம் பாதுகாப்பானதாகவும் அதே வேளையிலே எதிரிகளுக்கு மிக பயங்கரமான சிறைச்சாலையாயும் இருக்கும் என்கிறார். அதற்கு எதிர்த்து நிற்பது அழிவையே உண்டு பண்ணும். ரோம சாம்ராஜ்யத்திற்கு தப்பி எவரும் எங்கும் பறந்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மற்றும் ஒரு எழுத்தாளர் டாக்டர் ராபர்ட் டி கல்வர், இவர் சொல்லும்பொழுது இந்நாட்களிலே ஐநா சபையை கொடுக்க முயலும் நாடுகளுக்கு இடையேயான ஐக்கியத்தை அந்நாளிலேயே ரோம அரசாங்கம் உலகத்திற்கு கொடுத்தது. ஐநா சபையின் இந்த ஒரு முயற்சி புதிய ஒன்றல்ல, பழங்கால ரோம எண்ணத்தை மீண்டும் புதுப்பிக்க முயல்கிறது. அந்த ஐக்கியம் அகஸ்திராயன் காலத்திலேயே முழுவதும் அழிந்து போய்விட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனதென்றாலும் அது இந்நாட்களிலேயும் ஐரோப்பாவின் பல தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மத்தியதரை கடலை சுற்றியுள்ள தேசங்களிலே இது வாழ்கிறது. எந்த ஒரு தனி நபரும் ரோம சாம்ராஜ்யத்தை மேற்கொள்ளவில்லை. அது தானாகவே சிறிய சிறிய நாடுகளாய் பிரிந்து போய்விட்டது. தானியேல் கண்ட தரிசனத்திலே காணப்பட்ட அந்த வழக்கத்திற்கு மாறான மிருகம் நேவாத் நேச்சார் கண்ட சிலையின் பாதத்திற்கு ஒப்பானதாயிருக்கிறது. இந்த ராஜ்யம் எப்படி ஆரம்பமானது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அதன் முடிவு காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10 கொம்புகளின் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நான்காவது மிருகம் மிக முக்கியமானது, ஏனென்றால் அது இன்னமும் நிறைவேற வேண்டிய ஒரு தரிசனமாயிருக்கிறது. இன்று வாழும் நாம் கிட்டத்தட்ட கடைசி காலங்களுக்கு மிக அருகிலே இருக்கிறோம் என்று கூறலாம். தானியேல் கண்ட தரிசனங்களிலே கூறப்பட்ட 3 மிருகங்களின் காலங்களும் நிறைவேறிவிட்டன. அப்படியென்றால் 1/4 பகுதி தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டன. இனி எதிர்காலத்தில் அந்த கொம்புகள் எனப்படும் தரிசனம் நிறைவேறப்போகிறது. ரோம சாம்ராஜ்யம் ஏற்கனவே வெளிப்பட்டுவிட்டது. அது விழுந்து போனாலும் மீண்டும் 10 ராஜ்யங்களாக அது உருப்பெறும். அந்தி கிறிஸ்து என்பவனால் அது ஒருங்கிணைக்கப்படும். தானியேல் 7:8 அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்பொழுது நம்முடைய கவனம் இந்த 10 கொம்புகளுக்கு நேராய் வருகிறது. நன்றாக கவனிங்கள். இது 5வது ஒரு ராஜ்யத்தை குறிக்கவில்லை. 4வது மிருகத்தின் தலையில் இருந்துதான் அது முளைத்தெழும்புகிறது. 4வது மிருகத்தின் கடைசி கால நிகழ்ச்சியை இது குறிப்பிடுகிறது. நேவாத் நேச்சார் கண்ட தரிசனத்திலே 10 விரல்கள் காணப்பட்டன. அவை இரும்பும் களிமண்ணினாலும் செய்யப்பட்டவைகளாயிருந்தன. இரும்பு இன்னமும் அங்கேதான் இருக்கிறது. அதாவது ரோமாபுரி இன்னும் இருக்கிறது. ஆனால் களிமண் என்பது பலவீனமான பகுதி, அதுவும் அங்கே இருக்கிறது. இரும்பு அந்த ஒரு மனிதனின் சர்வாதிகாரத்தை குறிப்பிட்டாலும், களிமண்ணானது ஒரு கூட்டமான ஆட்சி முறையை குறிப்பிடுகிறது. மிக தெளிவாக மக்கள் ஆட்சியின் பலவீனத்தை இன்றும் பார்க்கிறோம். நமக்கு இருக்கும் சுதந்திரத்தை குறித்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றாலும் பொதுமக்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று கூறுவது வெகுளித்தனமானதாயிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் நானும் மிக முக்கியமானவர்கள் அல்ல. ஒரு தேசத்திலே தேர்தல் வரும்பொழுது தெரிந்தெடுக்கப்பட விரும்புகிறவர்கள் மக்களை பார்த்து கூறுவது நீங்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதாகும். என்றாலும் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதிலோ எந்த தலைவரை தேசத்திற்கு தெரிந்தெடுக்கிறோம் என்பதுவோ நம்முடைய கரங்களிலே இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தின்படி சிறந்த அரசாங்கம் என்பது மக்கள் ஆட்சி அல்ல, அது மன்னரின் ஆட்சியே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியை ஆட்சி செய்ய வரும்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவதற்கு அவருக்கு ஒரு அமைச்சரவை தேவையில்லை. அவரே தீர்மானங்களை செய்யப்போகிறார். அவர் விரும்புகிறபடி இந்த உலகம் செயல்படப் போகிறது. இந்த காரணத்தினாலேதான் நீங்களும் நானும் அவருடைய சாயலுக்கு ஒத்திருக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. இல்லையென்றால் அவருடைய ஆட்சியின் கீழ் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. அவருடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கும் எல்லாவற்றையும் அவர் அகற்றிவிடுவார். அவருக்கு விரோதமாய் கலகம் செய்யும் எல்லாரையும் அவர் முறியடிப்பார். அவருடைய வல்லமையுள்ள அதிகாரத்திற்கு நாம் தலைகுனிய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனதற்கு காரணம் அங்கே காணப்பட்ட ஒழுக்கக்கேடும் சீர்கேடான நிலைமையும் குடிப்பழக்கமுமே. நான்கு சாம்ராஜ்யங்களுமே குடியினாலே அழிந்து போயிட்டு என்று கூறலாம். இன்று பலர் போதைப் பொருட்கள் தான் தீமை விளைவிக்கிறது, குடிப்பதிலே எந்த தீமையும் இல்லை என்கிறார்கள். குடிக்கு அடிமையாயிருக்கிற பலர் வெளி உலகத்திற்கு தெரிகிறதில்லை. எந்த அவர்கள் தற்கொலை செய்கிறார்களோ, மனநிலை பாதிக்கப்படுகிறார்களோ, அன்றுதான் அவர்களும் குடிக்கு அடிமையானவர்கள் என்பது உலகத்திற்கு தெரிய வருகிறது. ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் இணைக்கப்படப் போகிறது. அதை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்காக இன்று காத்திருக்கிறார்கள். சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ரோம சக்கரவர்த்திகளின் குடும்பங்களில் உள்ளவர்கள் மற்ற தேசங்களின் அரச பரம்பரையிலே உள்ளவர்களோடு திருமணம் செய்திருக்கிறார்கள். எனவே சொல்லப்போனால் மற்ற ராஜ்யங்கள் அல்ல, ரோம சாம்ராஜ்யமே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன என்று கூறலாம். 10 ராஜ்யங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு எதிர்பார்க்கும் அந்தி கிறிஸ்து பொறுப்பிற்கு வரும்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் பூரணமாய் நிறைவேறும். 3 கொம்புகள் அகற்றப்பட்டு அந்த இடத்திலே ஒரு கொம்பு எழும்புகிறது. அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது என்று பார்க்கிறோம். இது விஞ்ஞான வளர்ச்சியின் உச்ச நிலைமையை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. குறிப்பாய் பெருமையானவைகளை பேசும் வாய் தேவ தூஷணம் செய்யும் அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. தானியேல் 7:9 பாருங்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. இப்பொழுது காட்சி பரலோகத்தை நோக்கி திரும்புகிறது. தேவனுடைய சிங்காசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 இதே காட்சியை பார்க்கிறோம். இது மகா உபத்திரவ காலத்தை தொடர்ந்து வரும் நியாய தீர்ப்புக்கான ஆயத்தத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ஆழ்வதற்கான அவரது 2வது வருகைக்கான அவரது ஆயத்தத்தை குறித்தும் பேசுகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 4:4 ஒத்ததாயிருக்கிறது. அங்கே யோவான் மூப்பர்களை குறித்த விபரங்களையும் மற்ற விபரங்களையும் தெரிவிக்கிறார். இந்த விபரங்களை குறித்து தானியேல் கருத்தில் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் திருச்சபையை குறித்தும் திருச்சபையின் எதிர்காலத்தை குறித்தும் அறியாதவராய் இருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் என்பது நித்தியமான தேவனை குறிக்கிறது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல இருந்தது என்பது அவருடைய குணநலனான பரிசுத்தத்தையும் நீதியையும் குறிக்கிறது. சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது என்பது அவரது அளவிடப்பட முடியாத ஞானத்தை குறிக்கிறது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாயிருந்தது என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாயிருந்தது என்பது எசேக்கியேல் 13:13-21 வரை நாம் பார்ப்பது போல தேவனுடைய எதிர்த்து நிற்க முடியாத மிகப்பெரிய வல்லமையை குறித்து பேசுகிறது. தானியேல் 7:10, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, 1000,000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இது 1000 வருட அரசாட்சிக்கு பின்னர் வர இருக்கும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல. இது மகா உபத்திரவ காலத்தையும் தொடர்ந்து இயேசு பூமியிலே ஆளப்போகும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:11-14 வரை வாசித்து பாருங்கள். இப்பொழுது தானியேல் 7:11 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பரலோகத்திலே தேவன் யார் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து தீர்மானிக்கும் வேளையிலே நியாய தீர்ப்புக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றது. பூமியிலே இந்த சிறிய கொம்பு தேவனுக்கு விரோதமாய் தேவ தூஷணம் பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:5-6 வாசித்து பாருங்கள். என்ன இருந்தாலும் அவருடைய நியாய தீர்ப்பு குறிக்கப்பட்டுவிட்டது. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் அழிக்கப்பட போகிறது. இந்த கடைசி மிருகத்தை குறித்த குறிப்புகள் முக்கியமாக அதன் இறுதி காலத்தை குறித்தே பேசுகிறது. தனி மனிதர்களையும் ராஜ்யங்களையும் கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருவதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன் இந்த சின்ன கொம்பு எழும்புகிறது. சொல்லப்போனால் மகா உபத்திரவ காலத்தின் நாட்களுக்கு இணையானதாகவே அவனுடைய காலமும் இருக்கும். தானியேல் 7:12, மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது, ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடே இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. முதல் 3 மிருகங்களும் அழிக்கப்பட்டாலும் அந்நாட்களிலிருந்து உண்டான கருத்துக்களும் தத்துவங்களும் மகா உபத்திரவ காலத்திலேயும் தொடர்ந்து நீடிக்கிறதாயிருக்கிறது. தானியேல் 7:13, ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டுவரப்பட்டார். இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜ்யங்களை எடுத்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சனகரிப் சங்கத்தின் முன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் இந்த வேத பகுதியை சுட்டிக்காட்டினார். கவனியங்கள் வாசிக்கிறேன். மார்க்கெழுதின சுவிசேஷம் 14:61-62, அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலதுபார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேயங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கு முன் தேவதூதன் கூறிய தரிசனம் என்ன? வாசிக்கிறேன், லூக்கா 1:32, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எனவே பிரியமானுள்ளே, இயேசு கிறிஸ்துவே அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் என்பது மிக தெளிவாகிறது. அந்த சிலையை தூள் தூளாக்கி போட்டது அந்த கல்லே. அவர் இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். 2:7 கவனியுங்கள். தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன், கர்த்தரனை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த வசனம் அவர் எருசலேமிலே பிறந்ததை குறித்து சொல்லவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13:33 வாசிக்கிறேன். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். மேலும் சங்கீதம் 2:8 பாருங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பொறுப்பெடுக்கப் போகிறார். எவ்வாறு அவர் இதை செய்வார்? இந்த கேள்விக்கான விடை சங்கீதம் 2:9 இருக்கிறது. அவர் பூமிக்கு வரும்பொழுது 1000 வருட அரசாட்சி அவருக்காக காத்திருக்காது. அவரே அனைத்து கலகங்களையும் முறியடித்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவரோடு ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் சிலையானது கைகளால் பெயர்க்கப்படாத கல்லினாலே நொறுக்கப்படுவதற்கும் இவை ஆயத்த காரியங்களாய் இருக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-16 வாசித்து பாருங்கள். அவருடைய ராஜ்யம் அழியாததாய் இருக்கிறது என்று சொல்வதும் அது 1000 வருட அரசாட்சிதான் என்று சொல்வதும் ஒன்றுக்கொன்று எதிரடையானதாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே சாத்தானானவன் குறைந்த காலகட்டம் அவிழ்த்து விடப்படுவான். பின்னர் கர்த்தருடைய ராஜ்யம் முடிவில்லாமல் தொடரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 என்ன சொல்கிறது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியானது நித்திய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. அது எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20 கூறுகிறது. பரலோக குழுவிலே இயேசு பூமியிலே 1000 வருடம் அரசாழுவார். இந்த காலத்திற்கு பின்னர் பிசாசானவன் கட்டவிழ்த்து விடப்படுவான். மீட்கப்படாத மனித இருதயம் இன்னமும் தேவனுக்கு விரோதமான கலகத்திலே இருக்கிறது. அப்பொழுதும் சாத்தானின் தலைமைக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். கிறிஸ்துவுக்கு எதிராக போர் செய்யும்படியாக அவர்களை அவன் கூட்டுவான். பின்னர் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக மரித்தவர்கள் வெள்ளை சிங்காசனத்தின் முன் நியாயம் தீர்க்கப்படும்படியாய் எழுப்பப்படுவார்கள். இதற்கு பின்னர் நித்திய ராஜ்யம் தொடரும். இந்த ராஜ்யம் பூமியிலேயே இடம்பெறப்போகிறது என்பதை வேதம் தெளிவாய் கூறுகிறது. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:2 பாருங்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகள் அத்தனையும் ஒரு எழுத்து விடாமல் அழிந்து போகா வண்ணம் நிறைவேறப் போகிறது. நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் இந்நாட்களிலேயே அவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிற ரட்சிப்பை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு அனுதினமும் அவரை பின் சென்று கனி தரும் வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12. நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்திராகமம் 4:12.